ಕತರ ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ಮಹಿ ಪಡೆದಾಗೆ இந்த மால நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்படுவான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:19 19:20 வாசிக்கலாம். பசுத்த லூக்கா 19:20 சரி போதும். இந்த மால நேரத்திலே நான் உங்கள் இயேசுவை சந்தித்த ரெண்டு பேரை சொல்ல விரும்புகிறேன். சிம்பிள் மெசேஜ், எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதிகமாக உங்களுக்கு சொல்லும் பொழுது நம்ம யாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்னு ரிச் மேன், யங் மேன், இன்னொன்று யங் லேடி, மேரி அட் மேக்டலின். ஐஸ்வர்யபானை குறித்தும் மகதலனா மரியாதை குறித்தும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரெண்டு பேரும் இயேசுவை சந்தித்தார்கள். நம்ம எங்கு அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்பதை நம்ம வேத வசனத்தை கொண்டு நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். முதலாவது ஐஸ்வர்யபானை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நம்மளாருக்கும் நன்றாக தெரிந்த ஸ்டோரி ஐஸ்வர்யபான், லாசரும் ஐஸ்வர்யபானை பற்றிதான ஸ்டோரி. அது ஒரு நடந்த சம்பவம், அது ஒரு பாரபிளோ அல்லது ஒரு ஸ்டோரியோ கிடையாது, நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே நடந்த சம்பவம் அது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு நித்தி ஜீவனை சுதந்திர வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். Mark 10:17 நல்ல போதவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது இயேசு கேட்கிறார், நீ நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொள்கிறாயா? நீ பசுத்த ஓய்வினாலே ஆசரிக்கிறாயா? தாய் தோப்பனை கனம் பண்ணுகிறாயா? கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குண்டான யாதென்றை குறித்து எச்சியாதிருப்பாயாக, கர்த்தருடைய நாமத்தை மீனிலே வழங்காதிருப்பாயாக, இந்த 10 commandments வந்து நீ ஃபாலோ பண்றியான்னு கேட்கும் பொழுது, எங்க சிறு வயதுல இருந்து நான் அதை ஃபாலோ பண்றேன். பாருங்க, இவன் ஒரு பாவியான மனுஷன் கிடையாது, ஒரு துன்மார்க்கன் கிடையாது, இவன் வந்து ஒரு சன்மார்க்கன், இவன் வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு பக்தி உள்ளவன், ரிலிஜியஸ் மேன். இவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாகவும் இருக்கிறான், ஒரு நல்ல பதவியிலேயும் இருக்கிறார். ரிலிஜியஸா இதை பார்க்கும்பொழுது மத சம்பந்தமாக அவன் ஒரு பதவியிலே இருக்கிறார். இப்படியாக எல்லாராலும் நன்கு அறியப்பட்டவன், நல்ல மனுஷன், ரொம்ப பக்திமான் என்று பெயர் பெற்றவன். சிறு வயதிலிருந்து அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை வந்து பக்தியாக வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவன் என்ன ரியலைஸ் பண்ணுகிறான் என்றால், அப்படி பக்தியா இருந்தாலும் நித்திய ஜீவன் இல்லை என்று உணர்கிறான். அதே போல நம்ம வந்து யாரோ சிலர் வந்து என்ன நம்ம சர்ச்சைக்கு வந்தாலும் எல்லா ஆறாமையில பங்கு பெற்றாலும் எனக்கு நித்திய ஜீவன் இல்லை, நான் இன்னும் பரிசுத்தாவி பெறவில்லை என்ற சந்தேகம் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் மீட்டிங்ல வந்து ஃபாரினர் வந்திருக்கிறாங்க, பரிசுத்தாவி பெறாதவங்களாம் வாங்கன்னா எல்லா வரிசையில நிறைய பேர் வராங்க. அதில் பாசஸ் எல்லாம் அவங்க தலையில கை வச்சு ஜோமனிங்க. ராஜமாலியா கல்யாண மண்டபத்தில் நடந்துச்சு. கனடாவில் இருந்து டீச்சர் வந்திருக்கிறாரு. திடீர்னு அவர் கடைசியா என்ன சொல்லிட்டாரு, பசுத்தாவி பெறாதவங்கலாம் வாங்கினா நம்ம என்ன மெசேஜில் ரொம்ப காலமா இருக்கவங்கலாம் வராங்க. அதில் பாசஸ் எல்லாம் தலை வச்சு விபத்திற்கா ஜோமனுங்கன்னு சொல்லும் பொழுது, ஒரு பாஸ்டர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, ஓல்டு டீச்சர், ரொம்ப சீனியர் பாஸ்டர், அவர் அந்நிய பாஸ்டர் பேசுறாரு. அவங்க தலைமையில கழிச்சு அந்நிய பாஷை பேசுகிறார். அவர் பெந்தகோஷிலிருந்து வந்திருக்கிறார். அதனால அவருக்கு இன்னும் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அந்நிய பாஷை பேசுறதுதான் பசுத்தாவின் அடையாளம் நினைக்கிறார். மெசேஜில் பாஸ்டர் ஆயிருந்து நினைக்கிறார். எப்படி ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு பாருங்க. போல இங்க இருக்கிற நாம எல்லாருமே வாலிப சகோதர சகோதரிகள் பெரியோர் சிறியோர் எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நாம் வந்து பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோமா, அதான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோமா, காட்ஸ் ஓன் லைஃப் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். அந்த நிச்சயமானது இது நமக்கு வேண்டியதா இருக்கிறது. காட்ஸ் வேர்ட் பிகம் ஸ்பிரிட் அண்ட் லைஃப், இவ தேவனுடைய வார்த்தையானது ஆவியாய் ஜீவனும் வாழ்வு உங்களுடைய இதயத்தில் வாசமாக இருக்கும் என்றால், நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களுக்கு அனாய்டட் வேர்டாக மாறும் என்றால், ஒவ்வொரு பிரசங்கத்தை நீங்க கேட்கும் பொழுது அந்த வார்த்தையோடு கூட உங்களுடைய ஜீவியம் லைனப் ஆகும் என்றால், யூ ஹவ் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்ம வந்து அந்நிய பாஷை பேசி குதிச்சு உருளுவது கிடையாது, அது பெந்தகோஸ்தல அப்படி இருக்குது. நம்ம வந்து we receive the Holy Ghost without sensation. Hallelujah. இந்த மெசேஜ் உங்க லைஃபோடு இணையும் என்றால் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீர்கள். அல்லது நீங்க அந்த ப்ராக்ரஸ்ல இருக்கிறீங்க, இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. ஆண்டவரே அந்த ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு சொல்லும். ஆண்டவர் வந்து நம்முடைய சபையை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாருமே கர்த்தரை நேசிக்கிறீங்க, அதனால்தான் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய லைஃப் வந்து 10 இயர்ஸுக்கு நல்ல 5 இயர்ஸுக்கு நல்ல இப்பொழுது ரொம்ப ஆவிக்கிரிப்பிரமா மாறி இருக்கு. நீங்க வந்து பசுத்தாய் பெற்றதனுடைய அடையாளம் இருக்கிறது. இன்னும் எனக்கு ஆண்டவரே அநாய்ச்சிங்க அதிகமா வேணும், இன்க்ரீஸ் மை ஃபெய்த், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவன் தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய ஆதி அளவில்லாமல் கொடுத்திருக்காரு. நம்ம ஒரு மெஷர் பெற்றிருக்கோம், நம்ம இன்னும் இந்த மெஷர்மெண்ட் அதிகம் வேணும். பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன் நிச்சயம் இருக்கிறவங்க கூட அப்படிதான் ஜெபிக்கணும், நானும் கூட அப்படிதான் ஜெபிக்கணும். உடனே பாருங்க, இவனுக்கு நித்திய ஜீவனை பெறல, அவன் போற சோதனை சபையானது பரிசேய சபையிலே, அந்த பரிசேய கூட்டத்திலே அவன் சேர்ந்திருக்கிறான், பக்திமானா இருக்கிறான். ஹி வாஸ் மோர் ரிலிஜியஸ் பட் யட் நாட் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். அவன் பரிசுத்தாவி பெறல. நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நீ எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறியா? எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன். உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. இயேசு அவனிடத்துல அன்பு கூர்ந்து என்ன சொல்கிறார், உன்னிடத்துல உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திருக்கூடிய அப்பொழுது பல்லவத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பிந்தி பின்பற்றிவா, டேக் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. அப்பொழுது அவன் பார்த்தான், இது இந்த பிரைஸ் இஸ் டூ கிரேட். அவன் செலுத்த வேண்டிய கிரயம் அதிகமாயிருந்ததுனாலே, அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாயிருந்தால் அவனால் அந்த கரையத்தை செலுத்த முடியாதபடி துக்கத்தோடு போய்விட்டான். இயேசுவை சந்தித்தான், ஆனால் துக்கத்தோடு போய்விட்டான். ஹி ரிஜெக்டட் த மெசேஜ், ஹி ரிஜெக்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பொழுது அவனுடைய பெயர் ஜீவபுசிறந்து கிறுக்கப்பட்டது. ஹிஸ் நேம் வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த புக் ஆஃப் லைஃப். ஒரு முறை கிரிக்கப்பட்டால் மறுபடியும் அது எழுதப்பட மாட்டார். அதனால ஹி வென் ஸ்ட்ரைட் டு ஹெல். அவனுக்கு ஹார்ட் அவனால நன்றாக விளைந்தது. என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு. அநேக வருஷங்களுக்கு இதை தேவையான எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற கவலைப்படாண்டா, நிறைய பணம் இருக்கு, நிறைய வசதி இருக்கு, நிறைய சொத்து சுகங்கள் இருக்குது, கவலைப்படாண்டா, ஏதோ எவ்வளவு வருஷத்தை நீ சாப்பிடலாம் அப்படி என்று அவன் மனசை ஆத்மாவோட சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே இன்றைக்கு ராத்திரியில் உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்தது யாருடையதாகும்? லூக்கா 12வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். மார்க் 10வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம், லூக்கா 16வது அதிகாரம் சேம் பர்சன் தான். இயேசுவை சந்தித்த பின்பு நடந்த காரியம். அன்றைக்கு ராத்திரியிலே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் இஸ் நம்பர் 1 கில்லிங். அதை உடனே ஆளை சாகடிச்சு. ஆனால் அவன் வந்து ஹி வென்ட் ஸ்ட்ரைட் டு ஹெல். அவன் வந்து பாதாளத்துக்கு போனதுதான் லூக்கா 16வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவை சந்தித்தான். இவன் ரிச் யங் ரூலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து பைபிள் என்ன, ரிச் யங் ரூலர், பணக்காரன், வாலிபன். அவன் ஒரு ரூலர், ஒரு அதிபதியாக இருந்தான். அவ்வளவு அவனை அவ்வளவு ஸ்தானத்தில் இருக்கான். சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. அவன் வந்து இயேசுவை சந்தித்தான். இதோ அங்கு என்றால் முழங்கால் படித்து தாழ்மையோடு கேட்டான், நீ தீ ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டான். அவன் எட்டர்னல் லைஃப் நம்ம பெற்றா எட்டர்னிட்டிக்கு போறோம். எட்டர்னல் லைஃப் வேற, எட்டர்னிட்டி வேற. இது சாதனத்தின் சூழ்நிலை தெரியாது. நித்திய ஜீவன் தான் அர்த்தமே அவங்களுக்கு தெரியாது. நித்திய ஜீவன் என்றால் இட் ஹாஸ் நோ பிகினிங் அண்ட் நோ எண்டிங். இஸ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வருவது. அவருடைய வார்த்தை ஜீவனா இருக்குது. ஹிஸ் வேர்ட் பிகம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன் யுவர் ஹார்ட்ஸ். உங்களுடைய வயிறத்திலே தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் வாசம் பண்ணும் என்றால் யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். இஸ் ஜீனாமிஷன் பீப்புளுக்கு அது தெரியாது. நம்ம இப்பொழுது ஏற்றான லைஃபை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். பழைய வாழ்க்கை வாழல, பழைய பாவ வாழ்க்கை வாழவில்லை, பழைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழல. இப்ப நம்ம ஆவிக்குள்ள இருக்கிறோம். ஆவியானது நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார் என்றால் நீங்க அதிகமா சத்தியத்தை அறிஞ்சு கொள்வீங்க. இந்த சபையில பசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் இந்த சபை அந்த சத்தியத்தில் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தப்படும். ஆமென். அதுதான் பசுத்தாவியை பெற்ற ஒரு சபைக்கு அடையாளம், பசுத்தாவியை பெற்ற ஒரு மனுஷனுக்கு அடையாளம். யோவான் 16:13 ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்கும் வழி நடத்துகிறார். யோவான் 14:26 இயேசு கிறிஸ்து அதிகமாக சொல்லுகிறார். அதுதான் அடையாளமாக இருக்கிறது. நீங்க வர வர அந்த சத்தியத்தில் வளர்ந்து கொண்டு போறீங்கன்னா நீங்க பசுத்தாவி பெற்றிருக்கிறீங்க. நீங்க அதே ஸ்தானத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க பசுத்தாவி பெற்றதை குறித்து ஒரு க்வெஸ்டின் மார்க் வருகிறது. நமக்கு அந்த க்வெஸ்டின் மார்க் இருக்கக்கூடாது. ஐ ஹவ் ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஐ எம் க்ரோவிங் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இதெல்லாம் பாருங்க. இவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கத்தை கேட்டான். இவன் செய்தியை ரிஜெக்ட் பண்ணினான். இஸ் நேம் வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த புக் ஆஃப் லைஃப். இவன் 12 ஆட்சியில் போக முடியும். நல்ல நன்றா வளர்ந்துச்சு. அதே போல கத்திர விட்டு பின் வாங்கும் போது பணம் ஒருவேளை நிறைய வரலாம், அவங்க ஆஸ்தி கிடைக்கலாம். அப்படி என்ன நினைத்தாள் என்றால் அவ நம்ம ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போனாலும் கத்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். செச்சு விட்டு போயிட்டோம் ஆனாலும் கத்தர் நம்ம அப்படி இல்லைன்னா நமக்கு எப்படி இந்த ஆசி வரப்படும். செய்ய எட்டு பண்ணல தூக்கிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுகுத்தோடு ஈர்வையும் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அவளுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அது உடனே தண்டனை வராதனால அவளுக்கு ஒரு துணிகரம். வேசித்தனங்கள், உலகப்பரமான காரியங்கள்ல போறது, இதை எல்லாமே போறது. அதனால கத்திரிட்டு திண்ணிட்டு போனாலும் ஒண்ணுமில்லை. காரணம் இல்லாதபடி, நியாயமான காரணம் இல்லாதபடி சபையை விட்டு விலகுவது அது கத்திரிக்கு விரோதமான பாவமாயிருக்கு. அவனெல்லாம் நன்றாக விளைந்தது. அவன் இருந்தாலும் நாட்டுமாட்டை சொல்ல களஞ்சத்தை இடித்து நான் பெருசா நான் கட்டிட்டேன். அவனுடைய ஸ்டோர் ஹவுஸ் அவன் பெருசா மாற்றுகிறான். விளைச்சல் நிறைய வருது. அவனால பாருங்க, கத்திர விட்டு பின்வாங்கி போன பிறகு விளைச்சல் வந்தது. ஆனாலும் அவன் அதை அனுபவிக்க முடியவில்லை. அதை அனுபவிக்கும்படியான கிருபை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. இதை கத்திர என்றால் அவனை எடுத்துக்கொண்டார். அங்கே அவனுடைய வீட்டு வாசல்ல லாசரி என்றுதான ஒரு தரித்திரன் இருக்கிறார். அவனுடைய மேசிலிருந்து ஏதாவது விழுமா, அவன் ஏதாவது வெளியே கொட்டுவானா, அதை சாப்பிட்டு நம்ம ஜீவிக்கலாம் என்று அவன் வாசப்படியில் இருந்தான். ஏதாவது மீதி சாப்பாட போடுவாங்களா அப்படின்னு அவன் காத்திருந்தான். அவ்விதமாக இருக்கும் பொழுது மரணம் ரெண்டு பேருக்கு வந்தது. 22 வாசிக்கலாம்.
பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான்.
இங்க நம்ம முதலாவது காரியம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய காரியங்கள். ஐஸ்வர்யவானுடைய பெயரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லல. ஜீசஸ் டிட் நாட் மென்ஷன் த நேம் ஆஃப் த ரிச் மேன். ஆனா அந்த பெக்கர், அந்த பெக்கருடைய பெயரை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி டஸ் கிவ் ஹானர் டு த பெக்கர் பை கிவிங் ஹிஸ் நேம். அந்த பெக்கருக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுத்து அவன் பேர் இங்க சொல்றான். லாசரி இந்த தரித்திரன். ஆனா இவன் பேர் இயேசு தெரியுமா? தெரியும். ஆனா அவன் பேர் அவர் சொல்லல, சொல்ல விரும்பல. சில நேரங்களில் சிலருடைய பேரை சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க கத்திர விட்டு பின்வாங்கி குடியில இருப்பாங்க. அதனால அவங்க பேரை என்ன சொல்றது? அவங்களுடைய கணவரை ஆண்டவரே ரச்சின்னு தான் சொல்லணும். பேரை வாயினால சொல்லக்கு விருப்பம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு ஐஸ்வர்யவான் பேரை சொல்லக்கு மனசு விருப்பம் இல்லை. ஆனா அந்த பெக்கருடைய பேரை சொல்றார். அதே போல இவன் பேர் வந்து லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இருக்குது. அவன் பேர் கிரிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அது இருந்துச்சு, ஆனா கிரிக்கப்பட்டு என்னைக்கு இயேசுவை ரிஜெக்ட் பண்ணாலும் அன்னைக்கு பேர் கிரிக்கப்பட்டுட்டு. அதனால இயேசு கிறிஸ்து அவன் பேர் கிரிக்கப்பட்டனால அவன் பேரை சொல்லல. நம்முடைய பேரை அவன் அறிக்கை விடுவார். ஹல்லேலூயா. ஜெயங்களுடன் எவனா அவனுக்கு மென்மசம் தரிக்கப்படும். ஜீவபிசுந்த அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவன்மாகவும் அவருடைய தூதரனாகவும் அவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் கன்ஃபஸ் அவர் நேம். நம்முடைய பெயர் அவர் அறிக்கையிடுவார். இவனுடைய பெயரை அறிக்கையிடவில்லை. இவன் ஜெயமான ஜீவியம் செய்யல. உலகப்புறமான இவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தான். உலகத்தின் மக்களுக்கு இவன் ரொம்ப செழிப்பா இருக்கிறான். வாழ்க்கை இவனுக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கு, ஜெயமா இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில இவன் ஜெயம் கொள்ளவில்லை. அதனால அவனுடைய பேரை வந்து இயேசு அறிக்கை செய்யல. வாயினால அவன் பேரை சொல்லல. அதே போல துன்மார்க்கெல்லாம் ஜீவிக்கிறவர்கள் கத்தரை விட்டு பின்னாஞ்சி துன்மார்க்க ஜீவித்துல ஜீவிக்கிறவருடைய பேரை நம்ம வாயினால சொல்ல விரும்பல. இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணல. அதே போல நம்மளும் அறிக்கை பண்ண வெக்கப்படுகிறோம். பாருங்க, எப்பொழுது அந்த கரித்திரனும் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். And it came to pass the beggar died and was carried by the angels into Abraham's bosom. Abraham-udaiya madiyile kondu poi vidappattan. Yaaru thevadoodargal avanude soola pack panni kondu poranga. Hallelujah. Mose marithaan idha thevadoodargal avanude body pack pannanga. Hallelujah. Alla thevadoodargal vandu avanude avanai kondu poi Abraham-udaiya madiyile vidappattargal. Abraham and the father of Jews. Hallelujah. Abraham was receiving all that came into the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகிற எல்லாரையுமே அவன் வந்து இன்வைட் பண்ணுகிறான். ஒரு ஆத்மா மறித்து அங்க போகும்பொழுது ஆபிரகாம் ரிசீவ் பண்ணுகிறான், வெல்கம் பண்ணுகிறான். ஏன்னா ஆபிரகாம் was the father of the Hebrews. Hallelujah. எபிரேயர்களுக்கெல்லாம் தகப்பன் ஆபிரகாம். அதனால ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏப்ரஹாம் வாஸ் எ ஃபாதர் ஆஃப் ஜூவிஷ் சர்ச். யாக்கோபு மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அதனால பாருங்க, பிரபணம் மரித்து தன்னுடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாமும் மரித்து நம்முடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனம் வந்து செவன்த் சர்ச். அதனால ஒவ்வொரு சபை காலத்திலையும் ஓவர் கம்மஸ் இருக்கிறாங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நம்முடைய இந்த சபையானது ஏழாவது சபை. நம்ம அங்க சேர்க்கப்படுவோம், அவங்களோடு சேர்க்கப்படும், அந்த குரூப்ல நம்ம சேர்க்கப்படும். ஆபிரகாம் வந்து எல்லாருக்கும் ஃபாதர் ஆகியிருக்கிறார். இவன் வந்து அவன் வந்து அங்கே சேர்க்கப்பட்டான் என்று போடுகிற லாசரஸ் டைட். இட் வாஸ் த ஏஞ்சல்ஸ் தட் டுக் ஹிம் பியாண்ட் த கர்டன் ஆஃப் டைம் to paradise. இவர்கள் அந்த தேவதூதர்கள் அவனை கொண்டு போய் இத காலம் என்று திரைக்கு அப்பால் பரதேசிக்குள் கொண்டு போய் அவனை விட்டுவிட்டார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சலாக்கியம் பாத்தீங்களா? தேவதூதர்கள் தான் இவ எலஜாவை வந்து அப்படியே சுழல் காத்துல மேல கொண்டு போயிட்டார்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகார 12 வசனத்துல இதை எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு போகும்பொழுது அக்னி ரதமும் அக்னி கூறுகளும் வந்து ரெண்டு பேரையும் பிரித்தது சுழல் காற்றிலே. இத பல எலியா சுழல் காற்றில் பர்வத்துக்கு ஏறி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த அக்னிமயமான ரதங்கள் என்றால் அந்த ஃபயர் சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து எதை குறிக்கிறது என்றால் ஏஞ்சல்ஸ் குறிக்கிறது. ஆங்கில பைபிள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 68:17 வாசிக்கலாம். சங்கீதம் 68:17.
தேவனுடைய ரதங்கள் 10,000களும் 1,000,000களுமா இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில்
தேவனுடைய ரதங்கள் அக்னி ரதங்கள் அவனை பேக்க பண்ணிட்டு போயிட்டு தேவனுடைய ரதங்கள் 10,000களும் 1,000,000 இருக்குது. ஆங்கில பைபிள் த சேரியட்ஸ் ஆஃப் காட் ஆர் 20,000 ஈவன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அங்க ஏஞ்சல்ஸ் எழுதியிருக்கு. எலியாவை தேவதூதன் கொண்டு போய்விட்டார். இதோ ஒரு மேகம் அங்கே அவர் இயேசு கிறிஸ்து பல்லவத்துக்கு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. மேகம் என்று சொல்லுறாங்க ஏஞ்சல்ஸ். ஒரு கூட்டமான ஏஞ்சல்ஸ் கூட்டத்தில் அவர் மேல போயிட்டார் இயேசு கிறிஸ்து. அதே போலதான் எனக்கு என்றால் அந்த காலம் என்று திரைக்கு அப்பால் இத தேவதூதர்கள் தேவதூதர் அவர்களை கொண்டு சென்றார்கள். கத்துடைய தூதர்கள் வந்து அவனை அவரை மேல கொண்டு செல்லும் பொழுது அவரை வந்து பாரடைஸுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அங்க என்ன செய்கிறார் என்றால் அங்கே வந்து தன்னுடைய மனைவி ஹோப்பை பார்க்கிறார், தன்னுடைய மகள் சாரோனை பார்க்கிறார், அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்தேன்னு சொல்லுகிறார். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து அவரை அணைத்துக் கொண்டு, மை பிரசஸ் பிரதர், வி ஆர் சோ ஹாப்பி டு சி யூ, ஹலலூயா. என் அருமையான சகோதரனை, உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். உங்களை என்னையும் பார்த்தார், ஹலலூயா. ஹி ஹாவ் எ தியோபனி இன் பாரடைஸ், ஹலலூயா. இது நெகட்டிவ், அது பாசிட்டிவ். இந்த உலக வாழ்க்கை நெகட்டிவ் லைஃப், அங்க அது பாசிட்டிவ் லைஃப். அதனால அவர் அங்க எல்லாரையும் பார்த்தார். இதை நம்ம பிறக்கல, 1960 நீங்கெல்லாம் பறந்திருக்க மாட்டீங்க, நான் பறந்துட்டேன். இதை அவளுங்க பார்த்தார். மே மாசம் 8 1960 அந்த விஷன் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அவர் அந்த இடத்துக்கே போயிட்டு வந்துட்டார். இதை நம்ம பிரைடா இருக்கிறோம். ஒரு நாள் பிரைட வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை மேல கொண்டு சொல்வாங்க. ஹல்லேலூயா. ஆகஸ்ட் வந்து உலகத்தினுடைய முடிவு. நம்ம வந்து வீட்டா இருக்கிறோம், கோதுமையா இருக்கிறோம். தேவ தூதர்கள் வந்து இதை நம்ம மேல கொண்டு சொல்வார்கள். கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் தன்னுடைய பசுத்தவான்களை உலகத்தின் தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்தின் ஒருமுனை கொண்டு மறுமுனை வரைக்கும், ஃப்ரம் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், இதை ஒருமுனை கொண்டு வருகிற எல்லா எலக்ட்ரிக் பீப்பிளையும், யார் யார் அவருடைய சிந்தனை இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு போயிருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கும்? லாசருக்கு என்ன நடந்ததா நமக்கு நடக்க போகுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்தவரது பேரபிள் கிடையாது, நடந்த சம்பவம். அப்பொழுது அங்க ஐஸ்வர்யவான் என்ன சொல்லுகிறார்? 23 வாசிக்கலாம்.
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும்.
அவன் தூர கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தூரத்திலே பெரிய பிளவு இருக்கிறது. தூரத்திலே ஆபிரகாமையும் ஆபிரகாம் மடியில லாசரையும் கண்டான். அவன் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த
சரி போதும். ரெண்டு பேரும் மறித்து போனார்கள். ஐஸ்வர்யவானும் லாசரும் மறித்து போனார்கள். லாசரஸ் வந்து பாரடைஸுக்கு போயிட்டான். அந்த இடத்துக்கு தான் போய் பார்த்து வந்திருக்கிறார். நல்ல இடத்துக்கு போயிட்டான். அது மேல இருக்குது. ஆனா ஆதீஸ் வந்து அவன் பாரடைஸ் ஆதீஸ் ஹெல், அது வந்து பாரடைஸ். இவன் ஹெல்ல இருக்கிறான், பாதாளத்தில் இருக்கிறான். இவன் வந்து இவனுடைய இடம் பாதாளம். அங்க பாதாளத்தில் அவன் இருக்கும் பொழுது மேல பார்க்கிறான். அங்க ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய மடியில் லாசரு இருக்கிறான். ஆனா இவன் இங்க அக்னி ஜுவாலையில வேதனைப்படுறான். ஹெல் ஃபயர், அக்னி ஜுவாலையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன், ஆபிரகாமே தகப்பனே, ஆபிரகாமே ஆபிரகாமே தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் துளைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை இங்கே அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த லேசரை நீர் அனுப்பும், கமாண்ட் பண்ணுகிறான். அந்த லேசரை அனுப்பும், அவன் வந்து விரல் தண்ணீர்ல என்ன சொன்னால் விரலை நினைத்து ஒரு சொட்டு தண்ணிய நாவில் விட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். இங்க பாருங்க, உலகத்தில் ஐஸ்வர்யமான என்ற பெயர் எடுத்திருந்தா, உலகத்தில் பக்திமான் என்று பெயர் எடுத்திருந்தா, பெரிய லேண்ட் லார்ட், அவனை வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ரெவரண்ட்லாம் வந்து அடக்கம் பண்ணாங்க. இவன் அங்கேயே போட்டுட்டு இருக்காங்க, கருப்பு கயிறை போட்டு வந்து இப்படி நிறைய ரெவரண்ட் வந்து அடக்கம் பண்ணாங்க. அங்க ஃபியூனரல் மெசேஜ் கொடுக்கப்பட்டது. இவர் வந்து சபைக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். கத்துடைய ஊழியத்துக்கு நிறைய அந்த பணம் கொடுத்திருக்கிறார், ஆஃபரிங் கொடுத்திருக்கிறார். இவர் கண்டிப்பா இவர் வந்து பல்லவத்தில் இருப்பார்னு அந்த பிரசங்கம் பண்ணும்போது, அதே நேரத்தில் லாசர் அந்த ஹெல் ஃபயர்ல இருக்கிறான். ஐஸ்வர்யவான் ஹெல் ஃபயர்ல இருக்கிறான். ஆனா லாசருக்கு வந்து அடக்காரன்னு நடந்த மாதிரி தெரியல. அவங்க ஒரு அனாதையா இருந்தனால கார்பரேஷன் காரங்க தூக்கி கொண்டு எங்கேயாவது போட்டிருப்பாங்க. அவனுக்கு ஒரு பின்னர் சர்வீஸ் நடக்கல, அவனுக்கு ஒரு பாஸ்டர் வரல, அவனுக்கு ஒரு பர்சனும் கூட இல்லை. ஆனா அவனை வந்து இத தேவதூதர்கள் கொண்டு போய் அவன் ஆபிரகாம் மடியில விட்டுருக்கிறான். யாரும் அவனை வந்து கவனிக்கல. அனாதை போல் அவன் இருந்தான். ஆனா இப்பொழுது அங்கே இருக்கிறான். அவன் லாசர் அவனுக்கு நன்றா தெரியும். அவன் வீட்டு வாசல்ல இருந்தா இப்பொழுது ஆபிரகாமை பார்த்து ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறான். அவனை அனுப்பும் அப்படின்னு கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறான். பாருங்க, ஹெல் ஃபயர்ல வந்து அந்த பாதாள அக்னியிலே வேதனைப்படுகிறேன், ஒரு டாக்டின் என்னவென்றால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் டாக்டின் வந்து செத்து போனா அதோட முடிஞ்சு போச்சு, அந்த சோல் வந்து உறக்க நிலையில இருக்கு அப்படிங்கிறாங்க. The doctrine of soul sleep. சோல் வந்து அப்படியே அது ஆக்டிவா இல்ல, விழிச்சிருக்கல, அது உறக்க நிலையில இருக்குங்கிறாங்க. இங்க அவங்க உறக்க நிலையிலே அவன் இருக்கிறா, அவங்களுடைய டாக்டின் தப்பா மாறுது. இவன் எல்லாத்தையும் ஆக்டிவா தான் இருக்கிறான் பேசுறான், வந்து ஹீட் அவனுக்கு வருது, இவன் வேதனைப்படுகிறான், ஃபீல் பண்ணுகிறான், அப்படி இவன் பேசுகிறான், இவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எல்லாமே இருக்கிற உறங்கிக்கிட்டா தூங்கிக்கிட்டா இருக்கிறான். அதனால அந்த டாக்டின் வந்து தவறா இருக்குது. ஒருவேளை நீங்க அந்த டாக்டின் கேள்விப்படாமல் இருக்கலாம். இப்பொழுது ரெகனைஸ் ஏப்ரஹாம். ஆப்ரஹாம் யாருங்கிறது தெரிகிறது. அவன் ஃபாதர், அவன் அந்த ஆப்ரஹாமை ஃபாதர் என்று சொல்லுகிறான். நேச்சுரலா அவன் ஆப்ரஹாமின் சந்ததியை சேர்ந்தவன். ஹி வாஸ் எ ஜூ, அவன் ஒரு யூதனா இருக்கிறார். ஆப்ரஹாமுடைய நேச்சுரல் சன், ஆனா ஆப்ரஹாமுடைய ஃபெய்த் சன்னா மாறல. ஆப்ரஹாமுடைய விசுவாச குமாரனாக மாறவில்லை. அந்த சகையை பார்த்து சொல்லுகிறார், இவனும் ஆப்ரஹாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அந்த கூனி என்ற கூனியாய் என்ற ஒரு இஸ்ரீனின் ஆண்டவர் தொட்டவர்களை கூன் நிமிந்து விட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆப்ரஹாமின் குமார்த்தியாக இவளை ஓடினாலும் நான் விடுதலாச்சினேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவங்க ஏற்கனவே ஆப்ரஹாமுடைய பிள்ளைகள் கிடையாதா? ஏற்கனவே அவர்கள் ஆப்ரஹாமின் பிள்ளை தான், சகை ஆப்ரஹாமுடைய பிள்ளை தான். ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் ஆப்ரஹாமுடைய விசுவாச குமாரனாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. நம்ம ஆப்ரஹாமின் சந்ததியை சேர்ந்தது கிடையாது. வி ஆர் இந்தியன்ஸ், நம்ம திராவிடர்கள். அதனால எனக்கு இந்தியாவில் திராவிடர்கள் ஆரியர்கள் என்று ரெண்டு பிரிவு உண்டு. நம்ம திராவிடர்கள், நம்ம வந்து இந்தியாவை சேர்ந்தவர்கள். நம்ம ஆப்ரஹாம் நமக்கு தகப்பன் அல்ல, நேச்சுரல் ஃபாதர் கிடையாது. ஆப்ரஹாம் வந்து இன்னைக்கு நமக்கு தகப்பனா இருக்கிறார். அதுலையும் எப்படி? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததின் மூலமாக. We are the sons and daughters of Abraham because of faith. Hallelujah. ஆனால் அவன் ஆப்ரஹாமின் குமாரனாக இருந்தாலும் உண்மையான ஆப்ரஹாமுடைய குமாரன் அல்ல. நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியில பறக்கவில்லை. நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள் விக்கிரகாரங்களை செய்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள். நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசம், இப்ப பாருங்க, இவன் செத்த பிறனையும் புத்தி மாறியிருக்கா? புத்தி மாறல. மரணமானது அவனுடைய இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணிச்சா? இல்ல. அவன் பணக்காரனா இருந்தான், வேலைக்காரன் அங்க போ இங்க போன்னு வேலை ஆகணும், கமாண்ட் பண்ணும். பணக்காரன் என்ன சொன்னா, உட்கார்ந்து விட்டு வேலை ஆட்களை ஏவுறது தான் பணக்காரன். வைசூரியம் உள்ளவன், லேண்ட் லார்டு. அவனா போய் ஒரு வேலையை செய்ய மாட்டான், ஆட்களை ஏவுவான், ஏவி விடுவான், கமாண்ட் பண்ணுவான். அதே போல இங்க ஹெல்ப்பர்ல இருந்தும் இவனும் அதே மாதிரி தான் கமாண்ட் பண்ண வந்த லாசரை அனுப்பி ஆபிரகாமுக்கே கட்டில கொடுக்கிறான். அவன் புத்தி ஏதாவது மாறியிருக்கா? அவனுடைய ஆணவம் மாறியிருக்கிறதா? அவனுடைய சுவாவம் மாறியிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து ஊழியர் செய்ய வராமல், ஊழியர் கொல்ல வராமல், ஊழியர் செய்ய வந்தார். அவரே ஊழியர் செய்தார். ஆனா இவனும் வந்து இருக்கா, அவன் கமாண்ட் பண்றான், ஆபிரகாமை பார்த்து அவனை அனுப்பும் அப்படிங்கிறாரு. அவனுடைய பழைய புத்தி தான் அங்கே போய் இருக்குது. அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாறல. நம்ம வந்து எங்களுடைய வந்து எப்படி இருக்கிறான் என்றால், அவன் அக்னி ஜுவாலையில வேதனைப்படுகிறான். அவனுடைய சோல் வந்து அன்கிளாத்து, அது வந்து போர்த்திரிக்கப்படவில்லை. அவன் அந்த வஸ்திரத்தை பெறவில்லை. ஹி சோல் வாஸ் நேக்கட் இன் ஹெல். அவன் போல ஹெல்ல இருக்க சோல் எல்லாமே நேக்கடாயிருக்கு, நிர்வாணமாயிருக்கு. நாம் தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாயிருக்க மாட்டோம். ஐந்தாம் முத்திரையை இயேசு கிறிஸ்து உடைக்கும் பொழுது, அவர் ஐந்தாம் முத்திரையை உடைக்க கண்டேன், தேவ வசனத்து நிமித்தமாகவும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமாகவும் கொல்லப்பட்ட ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, பூமியில் குடிக்க இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் பழி வாங்காமல் இருப்பது என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருக்கும் வெள்ளை அங்கியில் கொடுக்கப்பட்டது. அங்கியும் அவர் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிற தங்கள் உடன் பணிவிடைக்காரன் தங்கள் சகோதரமாகிய தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் இழைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தல் 6:9-11 வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால எனக்கு பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் இதான். பலி அந்த ஐந்தாம் பலிபீடத்தின் குழு அவங்க நேக்கடா இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டோம். அதெல்லாம் ரோப் ஒயிட் ரோப் வெண்வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது அது வந்து அவனுக்கு வந்து ரோப் கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் அவனுக்கு அவசரம் கொடுக்கப்படவில்லை. தே ஆர் நேக்கட். அதெல்லாம் ஹெல்ல இருக்க சூல்ஸ் எல்லாமே நேக்கடா இருக்கிறாங்க. சரீரப்பரமான நேக்கட்னஸ் சொல்லல, நான் வந்து சோல் நேக்கட்னஸ் சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய ஆத்மா வந்து போர்த்திவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நிர்வாணிகள் அல்ல. லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்லுகிறார், இதோ நீ எப்படி இருக்கிறாய் என்றால், நீ சொல்லுகிறாய் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பளம் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படவனும் தருத்தனும் கூடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறார். லவோதிக்கேய சபையை பார்த்து ஆண்டவர் இருக்கிற பெந்தகோஸ்த சபையை பார்த்து யூ ஆர் நேக்கட் என்று சொல்லுகிறார். அவனுடைய சோல் போர்த்திவிக்கப்படவில்லை. அன்னைக்கு நம்ம சோல் போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வஸ்திரத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆடமன் ஈ பாவம் செய்யும் பொழுது தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அவங்க மேல ஒரு வஸ்திரம் இருந்தது, அந்த கோரி அவங்க மேல இருந்தது. பாவம் செய்யும் பொழுது அந்த மகிமின் வஸ்திரம் அவங்களை விட்டு போய்விட்டது. தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள் என்று சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவங்க அறியல. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் கவர்மெண்ட் கொடுத்திருந்தார். அதே போல நம்முடைய சோல் வந்து நெருக்கடா இல்ல, நம்முடைய சோல் போர்த்திவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. மாற்று என்னும் வஸ்திரத்தினாலே மனவாட்டியை போர்த்திவிக்கிறதே என்னுடைய ஊழியம் என்று பிரதர் சொல்லுகிறார். அதனால இந்த மெசேஜ் வந்து நமக்கு ட்ரெஸ் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சோல் அது போர்த்திவிக்கிறது. We are not naked. இந்த சோல் வந்து அங்க நேக்கடாயிருக்கிறது. பாதாளத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் அங்க நேக்கட் சோலாயிருக்கிறார்கள். அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கக்கூடவில்லை. பலிபீடத்தின் கீழ் இருக்கிற ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை கொடுத்தார். நமக்கு தியாகனி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் பிறந்த உடனே நம்ம தியாகனி வந்து என்றால் போர்த்து வைக்கப்பட்டுக்கொண்டே தியாகனிக்கு நமக்கு லிங்க் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நோ தியாகனி. ஹெல்ல இருக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் இல்லை. நேக்கட். அவங்க வந்து நேக்கர் ஸ்பிரிட்ஸாக அங்கே இருக்கிறார்கள். அதனால வந்து அவங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்த கொண்டாந்தாலும் குடிக்க முடியாது. விரலின் முனியை கொண்டு வந்து தண்ணி கொண்டார். ஒரு கிளாஸ் தண்ணியே லாசரை கொண்டு போனாலும், ஏன்னா ஹி சோல் வாஸ் நேக்கட். ஹி ஹட் நோ பாடி. நமக்கு வந்து நமக்கு ஒரு பாடி இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தியாசனி இருக்கிறது. ஆனா இவனுக்கு இல்ல. பாவிகளுக்கு அது அல்ல. இங்க வார்த்தையினால போத்தி வைக்கப்படாதா, அங்கே நமக்கு பாடி இருக்குது. இவனுக்கு பாடி இல்லை. அவங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அங்க வந்து குடிக்க முடியாது. பாருங்க, எனக்கு இந்த நான் வந்து தாகமாக இருக்கிறேன் என்று அவங்க சொல்லுகிறான். ஒரு நாளில வந்து இவன் லாஸ்டர் வந்து அவனுடைய மேசிலிருந்து ஏதாவது மீதி ஆதாரம் கிடைக்குமா, அதை சாப்பிட்டு நம்ம திருப்தி வயிற்று பசி ஆற்றிக்கொள்ளலாம் நினைச்சா, அவங்கிட்ட இருந்து இவன் எதிர்பார்த்தான். இப்ப இவங்கிட்ட இருந்து அவன் எதிர்பார்க்கிறான். கொஞ்சம் ஆதாரம் கிடைக்குமான்னு பார்த்தா, இவன் கொஞ்சம் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்னு நினைக்கிறான். காட்சி மாறிவிட்டது. மரணத்துக்கு பின்பு காட்சி மாறிவிட்டது. அதனால்தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மரணத்துக்கு அப்பாலே தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகிறது. ஹல்லேலூயா. இது நெகட்டிவ் லைஃப், அது பாசிட்டிவ் லைஃப். பாவிக்கு மரணத்துக்கு அப்பால் தான் வேதனை. அவங்களுக்கு வேதனால வேதனை, நமக்கு மகிமை மேல் மகிமை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆத்மா பாதாளத்தில் மறிக்கும் பொழுது பாதாளத்தில் போகிறது. பின்பு நியாய தீர்ப்புக்கு, வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புக்கு வருகிறது. அதன் பின்பு அது என்ன சரீரத்தில் வருதுன்னா ஜென்ம சரீரத்தில் வருகிறது. எங்கா இருந்தா எங்கு, ஓல்டா இருந்தா ஓல்டு, வியாதியஸ்தனா இருந்தா வியாதியஸ்தனா தான் வருவான். மகிமையின் சரீரம் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க ஜென்ம சரீரத்தோடு உயிர்த்திருந்து வெள்ளை சிங்காசனம், அந்த சரீரத்திலே அவங்க நரகத்திலே அக்னி கடல்ல தள்ளப்படுறாங்க. ஹெல் வேற, லேக் ஆஃப் ஃபயர் வேற. லேக் ஆஃப் ஃபயர்ல மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் இயரா அவர் வந்து வேதனைப்பட்டு பின்பு அந்த ஆத்மா அழிஞ்சு போகுது. ஹெல் இஸ் நாட் எட்டர்னல், பட் ஹெவன் இஸ் எட்டர்னல். ஹல்லேலூயா. நம்ம இங்கே பேர் சேஞ்ச் வந்து மேலே போறோம். இவா வெட்டிங் சப்பர், அது நின்று மில்லினியம், அது நின்று ஆயிரம் வருஷாட்சிக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம ஜட்ஜா இருக்கிறோம். உலகத்தை நியாயம் தீர்ப்போம், அதுக்கு பிறகு சிட்டிக்கு போறோம். அப்படி பாருங்க, நமக்கு ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். இப்ப நம்ம ஒரு வேளை அநீக தேவையின் மத்தியில் இருக்கணும், ஒருவேளை நம்முடைய ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கலாம், ஆனா நம்ம உண்மையாகவே எலக்ட்ரா இருப்போம் என்றால் தேவனா தெரியுதுடா மேல மேல ஒன்ஸ் நீங்க மேல போயிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து ஒன்ஸ் அவங்களுக்கு டெத் வந்துச்சுன்னா எல்லாமே போச்சு, எல்லாத்தையும் இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். கடைசியா வந்து லேக் ஆஃப் ஃபயர் அக்னி கடல தள்ளப்பட்டு அவளுக்கு முடிவு உண்டு. பயப்பிலும் அவிசுவாசி அருவப்பானவர்களும் கொலைபாடு விசாரக்காரரும் பில்லிசூனியக்காரரும் விக்ரமக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்னி கண்டை எரிய கடலிலே பங்கடைவார்கள் என்று சொன்ன அந்த வசனம் பொய்யாது. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்படும். வெளிப்படுத்தல் விசேஷம் முக்கியமான புஸ்தகம். அதனால அவங்களுக்கு அப்படி அவங்க டெஸ்டினேஷன் வந்து லேக் ஆஃப் ஃபயர். நம்முடைய டெஸ்டினேஷன் வந்து நியூ ஜெருசலம், சிட்டி ஆஃப் காட். ஹல்லேலூயா. எவ்வளவு பசியும் வச்சிருக்கிறார் நம்ம ஆண்டவர் தேடக்கு யோசிக்கணும். இது அர்த்தகால வாழ்க்கை தன்னால நீங்க வந்து ஒரு நாள் 24 மணி நேரத்தை கடந்த வாரத்தில் பிரசவம் பண்ண நீங்க எப்படினாலும் நேரத்தை செலவழிச்சுதான் ஆகும். நீங்க நல்லா செலவழிச்சுதோ நல்லா செலவு உட்கார்ந்துட்டே யோசிச்சுட்டு இருக்கீங்களோ நமக்கு தெரியாது. அது எப்படினாலும் நீங்க செலவு பண்ணி ஆகணும். உங்க வாழ்க்கை வந்து இவ்வளவு பெரிய சொல்லும் பொழுது நீங்க அதை செலவழிச்சுதான் ஆகணும். இது கிரேஸ் கேஸ். இந்த கிரேஸ் கேஸ் வீணாக்குனா நம்ம கணக்கு ஒப்பிக்கணும். கிருபையினாலே நம்ம பாவத்தில் செலவு பண்ணக்கூடாது. உலகத்தின் மக்கள் கிருபையினாலே பாவத்தில் செலவு பண்ணுகிறார்கள். நம்ம கிருபையின் நாளில என்ன சென்றால் நம்ம வார்த்தைக்காக ஜீவிக்கிறோம். நம்முடைய உலகத்தின் பாலியிலே வந்து கிரேஸ் பீரியட். அல்ல எந்த வாலிபர் சகோதரனும் கிரேஸ் பீரியட வந்து வீணாக்கக்கூடாது. ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறியா அதே பாத்துக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கை கெட்டு போகும். அதையே பாத்துக்கிட்டு ராத்திரி பகல அதே பாத்துக்கிட்டு என்ன ஜீவியோ. எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க? கத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அதாவது பாருங்க, லைஃபை நீங்க கிரேஸ் கிரேஸ் வீணாக்குறீங்க. ஒவ்வொரு ஹவரையும் வீணாக்குறீங்க. கணக்கு ஒப்பிக்க வேண்டியது வரும். அதை நம்ம பயன்படுத்தணும். ஹலலியோ. இவன் பாருங்க என்ன பாதகத்திலே வேதனை பட்டு போனான். அப்பொழுது என்ன சொல்றாள் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? 25 வாசிக்கலாம்.
அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடுக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ
வேதனைப்படுகிறான். நீ பூமியில இருந்த நாட்கள் அதாவது கிரேஸ் பீரியட். ஆனவர் எனக்கு 63 கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்காரு. இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே போல உங்க எல்லாருக்கும் அந்த கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்கிறார். கிருபை நாட்களை நம்ம வீணாக்க கூடாது. டைம் இஸ் வெரி பிரெஷியஸ். அதனால நம்ம வந்து அதை கத்தருக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க டயலக் நடக்குது. யாருக்கும் இல்ல, லாசருக்கும் ஐஸ்வரியமானுக்கும் டயலக் இல்ல. இங்க வந்து இதை அனுப்பிட்டால் அவன் வந்து லாசருக்கிட்ட பேசல, ஆபிராண்ட தான் பேசுறான். அங்க டயலக் நடக்குது. இதை ஒண்ணும் நீங்க ஒரு பெரிய தளப்பு இருக்கிறது, அதனால போக முடியாது. இப்ப செப்பரேட்டட் ஆயிட்டோம். முன்னால பூமியில ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க, இப்ப செப்பரேட் ஆகிட்டோம். அதனால நீ வந்து ஒரு ஆபிரகாம வந்து அனுப்பப்படுகிறது. நீ உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பாரு. உனக்கு கிரேஸ் பீரியட் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை வருஷம் கொடுத்தார்? 65 70 75 வருஷமா? இவன் யங் மேன். இவனுக்கு ரொம்ப நாள் கொடுக்கல ஆண்டவர். இவன் ஒருவேளை 30 வாழ்ந்திருக்கலாம், இல்ல 35 வாழ்ந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் அவன் இயேசு கிறிஸ்து காலத்திலே மறைச்சு போயிட்டான். அதனால இவனுக்கு கிரேஸ் பீரியட் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். நீ அந்த ஷார்ட் பீரியட்ல என்ன நினைச்சா, நீ வார்த்தையை ரிஜெக்ட் பண்ண, உன் பெயர் கிறுக்கப்பட்டுட்டு. ஆனா நினைச்சா இவன் வந்து லாசரஸ் வந்து கத்தரையே நம்பி ஜீவித்தான், விசுவாசத்துல ஜீவிச்சான். இவன் நீ வந்து இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். அவனுக்கு அந்த உடம்புல இந்த பருக்கள் எல்லாம் போய்விட்டது. அவன் இப்ப யங் மேனா இருக்கிறா, அழகா இருக்கிறா, அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமே. ஆனா நீயோ பாதாத்துல வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ உன்னுடைய கடை பூமியில இருந்த காலத்தை நினைச்சுப்பார். உனக்கு கொடுத்த கிரேஸ் பீரியட் வந்து அது உனக்கு டெஸ்டிங் பீரியட். நீ வார்த்தையின்படி இருப்பாயோ நடக்க மாட்டாயோ என்று உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நீ வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிட்டா. சர்ச்சை விட்டு போறது ஈஸியா நினைக்கிறாங்க. அங்க வரல ஸ்டாப் பண்ணிக்கிடுறாங்க. பாஸ்டருக்கு நஷ்டமா? உங்களுக்கு தான் நஷ்டம். யார் யார் ஸ்டாப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம். அவங்களுடைய சோல் வந்து ஹெல் ஃபயர்ல வேதனைப்படும். ஆண்டவர் அந்த அதனை சொல்லியிருக்காரு நமக்கு. நீ பூமியில இருந்த நாட்கள் உனக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது, இதை நீ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா, இப்பொழுது நீ வேதனைப்படுகிற. அவன் கத்தரை நம்பி ஜீவித்தான். அதனால அவன் தேற்றப்படுகிறான். இப்படிக்கு அந்த பூமியில இருந்த நாட்களை ரிமைண்ட் பண்ணுகிறான். அப்பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க, 27 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவளுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு.
எனக்கு 5 சகோதரி இருக்கிறாங்க, சரி அங்கதான் முடிஞ்சு போச்சு, நான் இங்கதான் ஹெல்ல கிடக்கணும், எனக்கு இனிமேல் சான்ஸ் இல்ல, நான் என்னுடைய பெயர் கிறுக்கப்பட்டு விட்டது. ஆனால் என்னுடைய சகோதரமார்கள் பாருங்க, அங்க ஆத்ம பாரம் எனக்கு வருது, எனக்கு 5 சகோதரி இருக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறாங்க, அவங்களுக்கு செத்து போன பிறகு ஹெல்லுன்னு இருக்குன்னு தெரியல, பாதாள ஒண்ணு இருக்குதுன்னு தெரியல, உண்மை ஏற்றுக்கொள்ளாம தான் அவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க பூமியில இருக்கிறாங்க, இவன் சொல்லும் பொழுது அவங்க சகோதரர் 5 சகோதரர் பூமியில இருக்கிறாங்க, எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப லேசரும் உலகத்துல வாழ்ந்துதான் இங்க வந்திருக்கிறான். இப்ப அவன் போயிட்டு அந்த 5 பேருக்கு சொன்னான்னா, அவங்க நீ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட ஏத்துக்கிடணும், மேசியாவை ஏத்துக்கிடணும், நீ மேசியாவை ரிஜெக்ட் பண்ணா நீ ஹெல்லுக்கு தான் வரணும்னு சொல்லி இவன் போய் சொன்னான்னா அவங்க விசுவாசிப்பாங்க. ஏனென்றால் செத்து போன ஒருத்த வந்து அதை பார்த்துட்டு வந்து சொன்னா அவங்க விசுவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆபிரகாம் வந்தா நல்ல ஐடியா தான், நான் உடனே லாசரை அனுப்பிடுறேன், அந்த ஆத்மாலாம் கெட்டு போகக்கூடாதே. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் அதான் கருத்து பேசுவாங்க, அவங்களோட கருத்து கேட்டா அதான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அபிரகாம் உடனே அனுப்பிடுவோம், ஆண்டவர் வந்து அப்படி அப்படி தப்பு பண்ணக்கூடாது, அப்படி செய்யலன்னா ஆண்டவர் தப்பு பண்ணிட்டா இருந்தாங்க, உடனே அவன் அனுப்பிடும், அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாதே. ஆனா அபிரகாம் சொல்லுங்க, என்ன சொல்லுகிறா வாசிக்கிறான்.
ஆபிரகாம் அவனை நோக்கி, அவளுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மறித்தோழ்ந்து ஒருவன் அவளிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான்.
மோசேயும் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும், இல்ல மறித்தோழ்ந்து ஒருவன் போனால் வாசிக்கலாம்.
அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் மறித்தோழ்ந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டான்.
அவளுக்கு அவன் மறித்தோழ, அவங்களுக்கு அங்கே மோசஸ் அண்ட் ப்ராபெட் அங்கே பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அங்கே வந்து ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி வச்சிருக்கிறார், அவருடைய மெசேஜ் இருக்குது, அதுக்கு செவி கொடுக்கணும். தீர்க்கதரிசி செய்திக்கு செவி கொடுக்கல, அந்த பாஸ்டருக்கு செவி கொடுக்கலன்னா சர்ச்சிலே நினைச்சு நிக்க முடியல, எப்படி நீ அங்க வந்து போக முடியும், இங்கேயே தாக்கு பிடிக்க முடியல, மெசேஜ் முன்னால நிக்க முடியல, இத மெசேஜ் தாக்கு பிடிக்க முடியல, அப்படி இங்கே தாக்கு பிடிக்காங்க எப்படி அங்க பல்லராஜ்யம் போக முடியும். அதனால அங்க மோசையும் தீக்கு திசையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டா, மறித்தோர்லேருந்து ஒருவன் போனாலும் அவளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், உன்னுடைய 5 பிரதேசம் வந்து செவி கொடுக்க மாட்டாங்க, லாஸ்டர் நீ கேட்டுக்கொண்டபடி அனுப்ப முடியாது. பாருங்க இவனை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவன் புத்தி மாறி இருக்கான்னு பார்த்தா மாறல, அங்கேயும் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறான், ஹெல்ல இருந்துகிட்டு ஆர்குமெண்ட் பண்றான், ஹெல்ல இருந்துட்டு ஆர்குமெண்ட் பண்ணலாமா, ஏற்கனவே அவன் ஸ்பிரிட் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கிறது. அதே போல நம்ம செய்தியில ஆர்குமெண்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அது பிசாசுடைய. நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய பிலீவர்ஸ் ஆர்குமெண்ட் அதிகமா பண்றது இந்த மெசேஜில் தான் நான் பார்த்து ரொம்ப வேதனைப்படுகிறேன். ஆர்குமெண்ட் வாக்கு வழக்காடுறது, வாக்குவாதம் செய்யறது, அது நம்ம தேவனுடைய சபைக்கு அடையாளம் அல்ல. பாஸ்டர் காமிக்கிறார், பைபிள் இருந்து காமிக்கிறார், திகத்தை செயல் இருந்து காமிக்கிறார், பிலீவ் பண்ண வேண்டியதானே, அதுக்கு என்ன ஆர்குமெண்ட்? ஆர்குமெண்ட் பண்ணி பண்ணி தான் ஃபால்ஸ் டாக்கிங் வருது, ஆர்குமெண்ட் பண்ணி பண்ணி தான் ஆத்மா கெட்டு போகுது. இவனுக்கு அந்த ஸ்பிரிட் ஹெல்ல போய் இருக்குது, செத்த பிறகு அவனுக்கு அந்த ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் இருக்கு, ஏன்னா பூமியில இருக்கும்போது அந்த ஸ்பிரிட் இருக்கு. அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது, பாஸ்டர் அப்படி சொல்லியிருக்க கூடாது, அவர் தப்பு பண்ணிட்டார், அதனாலதான் நான் கெட்டு போயிட்டேன். என்ன இந்த ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் எதுக்கு? இதே தான் யாரு மேலையாவது பிளேம் பண்றது, யாரு மேலையாவது இவங்க சொந்த கருத்துக்களை சொல்றது, இந்த சொந்த கருத்துக்களை சொல்றதும் பிளேம் பண்ற ஆதி வந்து மோசமான ஸ்பிரிட் அது. அந்த ஸ்பிரிட் உடனே ஹெல்லுக்கு தான் போவாங்க, ஹெல்லுக்கு போனாலும் புத்தி வராது. நான் வந்து ஆண்டவருக்கு தெரியுமா ஜெயிச்சேன், நான் எவ்வளவு ஆஃபரிங் கொடுத்தேன், எவ்வளவு காரியம் செஞ்சேன், ஆண்டவரு பாதகத்தில் தள்ளிட்டாரு, அப்படிதான் அங்க கலந்து அது ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்களா, மோசமான ஸ்பிரிட். அதனால இவனுக்கு அந்த ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் இருந்தது. அந்த மோசையும் தீக்குது, மோச என்ன செய்தான் அவன் வந்து, இவன் அவன் பெரியவனான பொழுது தன்னுடைய பாவனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டு இவை இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணி அபரிசமான தேவனை தரிசித்தது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு தயாராமல் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனா. எவ்வளவு 14:24-27 வரைக்கும் வாசிக்க முடியும். அவன் வந்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களையும் எகிப்தின் பொக்கிஷங்களை அவன் நெக்ஸ்ட் பேரவா மாற வேண்டும், எகிப்துக்கு அதிபதியாக மாற வேண்டும். அங்க எகிப்துல தான் டயமண்ட் இருக்குது, எல்லா கோல்டும் இருக்கிறது, எல்லாத்தையும் எகிப்தின் பொக்கிஷத்துக்கெல்லாம் அவன் அதிபதியா மாறுவான். அதை அவன் வெறுத்துட்டு தேவண்டி ஜனங்களோடு போய் சேர்ந்தான. நீ அப்படி சேர்ந்தியா? உன்னை அவர் சந்திக்கும் போது நீ அதெல்லாம் விட்டுட்டு வர மனசு இல்லையே. நீ உன்னுடைய இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தினால இருந்துச்ச. மோசே நீ மோசே நியாயப்பிரமாணத்தை விசுவாசின்னு சொல்லிய மோசே எப்படி இருந்தான்? அதே போல ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆர்குமெண்ட், டிபேட், தி ஸ்பிரிட் ஸ்டில் வாண்டட் டு ரீசன் வித் தி ப்ராஃபட் ஏப்ரஹாம். ஆபிரகாம் வார்த்தை உடையவனா இருக்கிறான், அவன் கூட அவன் வந்து டிபேட் பண்ணுகிறான். லாசரஸ் வந்து இது அவன் உயிரோடு போனால் அங்க சொன்னா அது பண்ணுவாங்க. உயிரோடு வந்து வந்தது யாரு? இன்னொரு லாசரஸ், மார்த்தாளுடைய தம்பி. மார்த்தாள் மரியாள் இந்த சௌரனும் உயிரோடு வந்துட்டா. லாசரஸ் கம்ஃபர்ட், லாசருவே நீ வெளியே வா. லாசரு வெளியே வந்து விட்டான். எல்லாரும் லாசரை பார்க்க வர்றாங்க. 16 லாசரு வெளியே வந்து விட்டான். இவன் என்ன செய்யறாங்க? யூதர்கள் வந்து இயேசுவை கொலை செய்ய நினைக்கிறது மட்டுமல்ல, லாசருவை கொலை செய்ய வேண்டும் அல்ல, அந்த ரெசரக்ஷன் சைனுக்கு முடிவு ஏற்படுத்தும் நினைச்சாங்க. ஒன்னும் ஒருத்தன் தான் வந்திருக்கிறானே, செத்து ஒருத்தர் உள்ள இந்த லாசர் இல்ல அந்த லாசர் வந்திருக்கிறான். அப்படிதான் விசுவாசித்தாங்களா யூதர்கள்? அப்புறம் சொல்லுது எவ்வளவு கரெக்ட் பாத்தீங்களா? அவன் மறுத்தோலிருந்து ஒருவன் எழுதி போனால் விசுவாசித்தாங்க, லாசரை விசுவாசித்தாங்களா? அந்த பரிமாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, பாதாளத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் சொல்லி இருக்கிறாரு பாதாளத்துல ஊன்னு அந்த அசுத்தாவியில் இருக்கும் பொழுது எனக்கு அப்படியே பயம் ஆயிட்டு அப்படிங்கிறார். அதே ஆவியில நான் வந்து அந்த தானியங்க படியில நான் உட்காந்து அங்க இருக்கும்போது பார்த்தேன், அதே ஆவி வந்திருக்குது. 40 அதே ஆவியை நான் பார்க்கிறேன், எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். பாதாளத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு, பல்லவத்துக்கும் இந்த 6 பரிமாணத்துக்கு போயிட்டு வந்து சொல்லி இருக்கிறாரு. எந்த அமெரிக்கா காரணம் விசுவாசித்தானா? எந்த அமெரிக்கன் எந்த டினாமினேஷன் பீப்புளும் விசுவாசித்தார்களா? அந்த யூதர்கள் லாசர் உயிரோடு வந்திருக்கிறான விசுவாசித்தார்களா? அவன் 6 டைமென்ஷன் போயிட்டு வந்திருக்கிறான் விசுவாசித்தார்களா? இல்ல. பாருங்க, ஜூஸ் தென் ஷாட் கில் போத் ஹிம் அண்ட் லாசரஸ். கொலை செய்யத்தான் நினைத்தார்களே ஒழிய அந்த அடையாளத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்களே ஒழிய விசுவாசிக்கவில்லை. இதுதான் அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை. இப்பொழுது மேரிய மேகடலன் மகதலனா மரியாதை குறித்து பார்க்கணும். லூக்கா 8:2.
அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலையால் எழப்பட்ட மரியாளும்.
மார்க்கு 16:9 வாசிக்கலாம்.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார்.
இதை மகதலேனா மரியாளை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் வந்து 7 பிசாசு அவளை பிடித்திருந்தது. இயேசு கிறிஸ்து அவளை கொண்டு வரும் பொழுது 7 பிசாசு போட்டு அவளை அலக்கழிக்கிறது. 1 பிசாசு இருந்தாலே கஷ்டம், 7 பிசாசு வந்துச்சுன்னா. 7 கொல்லாத ஆதிகள் அவளை போகும் பொழுது இயேசு கிறிஸ்து வரும்போது 7 ஆதிகளும் நீங்கினது. 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 டெவில்ஸ் ஃபார்மலி பொசஸ் மேரி மகடலன். மரியாள் மகதலேனா மரியாள 7 பிசாசுகள் பிடித்திருந்தது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த 7 ஆவிகளும் விலகி போய்விட்டது. ஹல்லேலூயா. க்வெஸ்சன் ஆன்சர் ஆன் ஜெனிசிஸ் ஆதியாகமத்திலே உள்ள கேள்வி பதில்கள் என்பது ஜூலை 29, 1953 அந்த செய்தியில சொல்லுவாங்க. 7 பிசாசு என்னன்னா, போஸ்ட்ஃபுல்னஸ் மீன் பெருமை, எமுலேஷன் வைராக்கியம், ஃபில்தினஸ் அசுத்தம், ப்ரைடு பெருமை, ஸ்ட்ரைப் சண்டை, அன்கிளீனஸ் அசுத்தம், வல்கரேட்டரி காமதிகாரம், இவ்விதமான பாதிகள் அவளுக்குள்ள இருந்துச்சு. விதமான செவன் டெவில்ஸ் அவர்கிட்ட இருந்தது. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அந்த ஆவிகள் அவளை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. யங் லேடி, பியூட்டிஃபுல் லேடி, அவள் பாவத்திலே ஜீவித்தாள். இந்த ஏழு பொல்லாத ஆவிகள் அவளை ஆட்கொண்டு அவள் பாதியாக, மிகவும் பெரிய பாதியாக ஜீவித்தாள். இப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட வந்தவுடனே அவள் லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு. ஹல்லேலூயா. அவளுடைய ஏழு ஆவிகள் அவளை விட்டு நீங்கிவிட்டது. இப்பொழுது அவள் வந்து பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மாறிவிட்டாள். ஹல்லேலூயா. நேச்சுரல் பிரைட், ஸ்பிரிச்சுவல் பிரைட். மேரி மகடலன் ரெப்ரசன்ட் எ பீப்புள் ஹூ ஹாவ் பீன் டெலிவர்ட் ஃப்ரம் செவன் டிஸ்பென்சேஷன். ஏழு சபைக்காரர்கள், இந்த ஏழு சபை காலங்களிலிருந்து ஆண்டவர் ஒரு கூட்டமான மக்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவங்க பாதத்திலிருந்து விடுதலையாகி வார்த்தைக்குள்ள வந்து அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறது. மறுபடி பிறந்து இயேசுவை நேசிக்கவர்களாக மாறுகிறார்கள். ஒரு வருடமே அவர்கள் பாதத்தில் ஜீவித்தார்கள். தூதனுடைய செய்தி வந்தவுடனே அதை விசுவாசிக்கும் பொழுது பேக்கா இருந்த அந்த ஹார்ட் வெளிச்சம் மாறி, வெளிச்சம் வந்து அங்க பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கும் பொழுது ஸ்பார்க் ஆஃப் லைட் வருது. அதே போல நீங்க மெசேஜ கேட்கும் பொழுது முதல்ல ஸ்பார்க் ஆஃப் லைட் வருது. அந்த வாரத்தில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க, சொன்ன இன்னும் ஆண்டவரை நேசிங்க, இன்னும் வார்த்தையை கேளுங்க, சொன்ன இந்த வாரத்தில் பார்த்தேன் காணுங்க. ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, ஸ்பார்க் வந்து அணைஞ்சு போச்சுன்னா நமக்கு ஸ்பார்க் வருது. பிறகு நம்ம வார்த்தையை கேட்க கேட்க அதிக பிரைட்னஸ் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இருள் விலகி நம்ம பௌர்ணமி மாதிரி ஃபுல்லா நம்ம ஹார்ட் வெளிச்சமா. நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வருதோ, நீங்க அந்த மெசேஜ்ல இருந்து எவ்வளவு நீங்க கேட்ச் பண்றீங்களோ, எவ்வளவு நீங்க ரிசீவ் பண்றீங்களோ, அவ்வளவு இருள் உங்களை வெளியிட்டு முடியும். முதல்ல ஒரு சின்ன ஸ்பார்க் தான் வரும் முதல் மெசேஜ் கேட்கும் பொழுது. பின்பு கேட்க கேட்க நம்முடைய ஹார்ட் வந்து ஃபுல்லா பிரைட்டா மாறுது. நான் மரியாதை அப்படிதான் மாறிவிட்டது. முதல்ல அவர் ஏழு பிசாஸ் அவளை விட்டு நீங்கினது. இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தா அப்புறம் எல்லா மீட்டிங்கும் அவள் தான் போயிடுவான். ஒரு மீட்டிங் விட மாட்டா. இயேசுவை ஃபாலோ பண்ணா, இயேசுவை நேசித்தாள், அவளுடைய ஹார்ட் ஃபுல்லா மாறிட்டு. ஹல்லேலூயா. அவள் வந்து ஒரு பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டாக அவள் வந்து சாங்கிஃபைடு. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் மெசேஜ கேட்கும் பொழுது நம்முடைய ஹார்ட் எவ்வளவு பிரைட்னஸா மாறுதுன்னு பாருங்க. இவங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது உங்களுடைய ஹார்ட் ஃபுல்லா மாறி, லைஃப் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏழு சபை காலங்களிலிருந்து ஆண்டவர் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார். இந்த மகளா மரியாதைக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து வீட்டிருந்த போது பஸ்ல கான்டாக்ட் பண்ணது அந்த மகளா மரியாதை தான். இயேசுவை நேசித்தார். இது அவருடைய பாதிக்கு அவர் சுதந்த வர்க்கவிட மட்டும் போனார். இயேசு மறித்ததை பார்க்கிறார். மகளா மரியாதை சிலுவையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டதை பார்க்கிறார். அங்கேயும் அவர் இருக்கிறார். இயேசு வீட்டிருந்த பின்பு முதலாவது அவரை பார்க்கிறது வந்து இந்த மகளா மரியாதை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் ரொம்ப அதிகமா நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்மநேசராக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த முதலாவது அவரை கார்டனர் என்று நினைக்கிறார். இயேசு வீட்டில் இருக்கிறார், அவர் முன்னால நிற்கிறார். தோட்டக்காரன் என்று நினைத்தார். யோவான் 20:15.
இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன்.
ஐயா அவரை எடுத்து வாங்க, பாடி எனக்கு கிடைச்சா போதுனா. செத்த பாடியை தனியா காலையில போய் பார்க்க எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு செத்த பாடி இருக்குன்னா நாலு பேர் இருந்தா தான் பயம் இருக்காது. யாருமே இல்லை, நம்ம மட்டும் இருந்தா பயமா இருக்கும். இப்ப அதிகாலையில இருட்டாலும் யாருமே இல்லை. கல்லறை தோட்டத்துக்கு போய் அந்த இடத்துல இயேசுவின் சரீரத்தை நீங்க எங்கேயாவது எடுத்து வச்சீங்கன்னா அந்த பாடி எனக்கு தாங்க, நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடி. அவளுக்கு இந்த அன்பில பயம் இல்லை. அவள் இயேசுவை நேசித்தனால அவர் பாடியா இருந்தாலும் அவர் பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை திறந்தே தெரியும். பயமுள்ளவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. அதனால பாருங்க, அவன் இயேசுவை நேசித்தார். இப்போது இயேசு கிறிஸ்து மறித்தார். வீட்டு தெரியல, அவர் ஒரு கார்டன தோட்டக்காரன் நினைத்து, ஐயா இயேசுவின் சரீரத்தை நீங்க எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா அதை எனக்கு தாரு, நான் போய் எடுத்துக்கிடுறேன். எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, நான் போய் எடுத்துக்கிடுறேன். பாருங்க எவ்வளவு அதிகமா, யார் அப்படி சொல்லுவான்? அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு, அவருடைய லைஃப் எவ்வளவு சேஞ்ச் ஆகியிருக்கிறது. அவளுடைய ஹார்ட் ஃபுல்லா வெளிச்சமா இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்லுகிறார்? 16 வாசிக்கிறார்.
இயேசு அவளை நோக்கி, மரியாதே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தம்.
இயேசு திரும்பி பார்த்து அவளை நோக்கி, மரியாதே. அப்படி அவரை கூப்பிடுவார், அடிக்கடி அப்படி அவரை கூப்பிடுங்கள். அவருடைய டோன், அவருடைய வாய்ஸ் வந்து, அந்த வாய்ஸ் வந்து, அந்த சத்தத்தை இது அவருடைய ஆடு ரெக்கனைஸ் பண்ணிவிட்டது. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ஆடுகளாக இருப்போம் என்றால் சத்தியத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து நம்முடைய மேய்ப்பனுடைய குரல். இது சத்தம் கசாப் கடைக்கார, இது ஃபால்ஸ் டாக்டின் உங்கள்கிட்ட சேரக்கூடாது. எப்படி ஒரு ஃபால்ஸ் டாக்டினை வந்து ஆதரிக்கிறது, எப்படி இவங்க ஆதரிச்சாங்கன்னு எனக்கே தெரியல. நீ சொல்றது வித்தியாசமா இருக்குப்பா, தயவுசெய்து இது ஆரோக்கியமான உபதேசம் என்ற வந்து இதை மாதிரி பேசாத. சரி, அப்ப நீங்க வந்து அப்படி ஒருத்தர் அந்த ஃபால்ஸ் டாக்டினை காட்டி கேட்டுக்கிட்டு அவங்க கூட ஃபெலோஷிப் வைக்கிறாங்கன்னா இவங்க எப்படியாப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு மேத்தனின் குரல் தெரியல. கசாப் கடைக்கார இதை அவன் வந்து தலையை காட்சி ஆடை கூடும்பொழுது, அந்த ஆடு வெள்ளாடு போகும்பொழுது அவன் கசாப் கடை கொண்டு போயிடுவான். மேய்ப்பன் என்ன செய்கிறான், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தனியில. இது மேய்ப்பனின் குரல்ல இவன் சத்தியம் பரிசுத்தாயத்தை குறிச்சு தப்பா நீனு சொல்றான். இதை மாதிரிலாம் பேசாதப்பா, உன் மேலே பார்த்துட்டு போய். எனக்கு பாஸ்டர் இருக்கிறார், சர்ச்சில் அங்க போதுமான மெசேஜ் இருக்கு. நீ எனக்கு வந்து சர்ச்சு முடிச்ச பிறகு தனியா பேசான்டா, நீ போன்ல என்ற தனியா பேசுறா, எது என்ன உனக்கு தேவையா? இது பாருங்க, ஆமா ஆமான்னு கேட்கும். அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இது என்ன ஆடு அது? நகரணா மரியாதைக்கு அவன் மரியாதைன்னு சொன்ன உடனே அந்த குரலை ரெக்கனைஸ் பண்ண, இது என்னுடைய மேய்ப்பனின் சத்தம், இது என்னுடைய ஆத்ம நேசரின் சத்தம், இது ஆவியானுடைய சத்தம். அல்லேலூயா. ரகுணி போதகரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெக்கனைஸ் ஜீசஸ். அல்லேலூயா. இன்னைக்கு பிரைட் வந்து செவன் சர்ச்சஸ் தாண்டி சி இஸ் நவ் இன் தி எட்டர்னல் சர்ச்சஸ் தி ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன். என்ன செய்ய 62:10 பதினாலாம் தேதி கொடுத்த செய்யல, நம்ம இப்ப எட்டர்னல் சர்ச்சேஜில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏழு சபை காலங்கள் முடிந்து இப்ப எட்டர்னல் சர்ச்சேஜில் இருக்கிறோம், நித்திய சபை காலம். ஹல்லேலூயா. முடிவில் நம்ம எட்டர்னிட்டி போயிட போறோம், நம்ம செத்தாதான முடிவு வரும், இன்னொரு சபை காலம் வந்தா தானே. நம்ம எட்டர்னல் சர்ச், இந்த சர்ச்சில் இருக்கவங்க எல்லாரும் மேலே போயிருக்காங்க, சாகிறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்ப பெனா சொல்லிடுறாரு, நம்ம எச்சானல் சர்ச் ஏஜ்ல இருக்கும். இத மகிழ்ந்தா மரியாதை கூட அடையாளமாக இருக்கிறார். சி ஹஸ் ரெகனைஸ் தி ரெசரக்டட் கிரைஸ்ட் பை ஹிம் காலிங் ஹர் நேம். அவருடைய பேர் சொல்லி அழைத்தார். இன்னைக்கு நம்முடைய பேர் வந்து லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய பேர் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இருக்கிறது. ஆண்டவர் என் பேரை வாசிக்கிறார். இதோ வருகிறேன். ஸ்கூல்ல இத காலேஜுக்கு போனா அட்டன்ஸ்ல வந்து பேர் வாசிப்பாங்க. உடனே நம்ம எழுந்து நின்று எஸ் சார் சொல்லணும், அல்லது ஏதோ ஒண்ணு சொல்லணும். அப்ப அதுக்கான டிக் பண்ணிடுவாங்க. அதே போல நம்முடைய ஒவ்வொரு காலேஜ்ல வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரிஜிஸ்டர்ல பேர் வாசிப்பாங்க, அட்டன்ஸ்ல பேர் வாசிப்பாங்க. ஸ்கூல்ல காலையிலும் மலையிலும் இருக்கும். அங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் வாசிக்கும் பொழுது என்ன, நம்முடைய பேர் அழைக்கப்படுது ரிஜிஸ்டர்ல இருந்து, நம்முடைய பேர் அழைக்கப்படுது. அல்லேலூயா. நாங்க இருக்கிறேன். அதே போல நம்மளை பேர் வாசிக்கும் பொழுது நம்ம உடனே ரெகனைஸ் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ நான் வருகிறேன். நம்பிட்டோம்ல. ஹல்லேலூயா. மகிழனா மரியாதை இயேசு பேர் சொல்லி அழைத்தால் அவருடைய பேர் லான்ஸ் புக் ஆஃப் லைஃப் இருந்து அழைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் அதை ஹேவர் மூலமாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எலியாத்திக்கு செய்தி மூலமாக அழைக்கிறார். நமக்கு வந்து என்ன சென்றால் அவளுக்கு இப்பொழுது ஒரு மெசேஜ் பெற்றுக்கொண்டார். என்ன மெசேஜ்? நான் மெசேஜ் ஆஃப் ரெசரக்ஷன். அவர் கல்லறையில இல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இங்கே நம்ம மத்தியில இருக்கிறார். She has the resurrected message. அதே போல இன்னைக்கு நமக்கு அந்த மெசேஜ், என் மெசேஜ் ஆஃப் ரெசரக்ஷன், என் மெசேஜ் ஆஃப் ராப்சர் நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால் ஜீசஸ் இஸ் ஹியர். அவர் எங்க பல்லவத்தில் இருக்கிறார்கள்? இப்பொழுது மத்தியில் இருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். எங்களுடைய பேரை அவர் அழைத்தார். நான் ரகுணி என்று சொன்னேன், போதகரே என்று சொன்னேன். அவள் வந்து என்ன சென்றால் இயேசுவின் பாவத்தை தழுவ முற்பட்டாள். We too have a resurrection message. Christ has come. கிறிஸ்து வந்திருக்கிறார். He is here. Hallelujah. He is light. He is light and He is love. அவருடைய வெளிச்சம், அவருடைய ஜீவன், அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய லைட் நம்மளை பிரகாசிக்கிறது. எக்ஸ்ரே எடுக்கிறாங்கன்னா உள்ள ஒரு லைட் இருக்குது. மனுஷனுடைய பாடியில் அந்த லைட் வச்சிருக்கிறார். அந்த லைட் இல்லைன்னா எக்ஸ்ரே எடுக்க முடியாது. அவங்க நம்மளோட லைட் வச்சிருக்க, காஸ்மிக் லைட்னு சொல்றாங்க. நம்ம பாடியில காஸ்மிக் லைட் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஹார்ட்ல வந்து இந்த லைட் ஆஃப் ஜீசஸ் அங்க இருக்குது, வேர் லைட் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், நம்மளுக்கு அந்த லைட்ஸ் இருக்குது. அவருடைய லைஃப், அவருடைய லவ், அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. பசு தாவினாலே ஊற்றப்பட்டிருக்கு. ரோமர் 5:5 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். பாத்தீங்களா, இங்க ஒரு யங் மேன் ரிஜெக்டட் ஆகி அவனுடைய முடிவு என்ன? இங்க ஒரு யங் லேடி, பியூட்டிஃபுல் லேடி, ஜீசஸ் சந்திக்கும் பொழுது என்னன்னா நடந்தது. இத நம்முடைய பேர் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம வந்து we have a message of resurrection. We have a message of rapture. Hallelujah. அவர் அந்த மெசேஜ் கூட வந்து தோடி போய் தீச எடுக்கிறார். அவர் வீட்டை இருந்துவிட்டார். நான் அவரை பார்த்தேன், என் பெயர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார், உலகமெங்கிலும் மனவாட்டியின் மத்தியில் அவர் இருக்கிறார். எங்களுடைய பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம பெற்றிருக்கிறோம். மே மாசம் 29 2015 இதை ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அது வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆயிருக்கு. அது படத்து பேரு சான் ஆண்ட்ரஸ். சான் ஆண்ட்ரஸ் என்ற படத்தை எடுத்திருக்கிறாங்க. தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டார், இது லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியா 40 miles ஆழத்துல தலைகீழா அது வந்து அது சால்டன் சீல வந்து அது விழுந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார். பசிபிக் மகா சமுத்திரத்துக்குள்ள அழிஞ்சு போகும், விழுந்து போகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு 2015 ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க படமே எடுத்து எப்படி லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போகுதுன்னே எடுத்திருக்கிறார். உலக பிரமாண மனுஷன் எடுத்திருக்கிறோம். அவங்களுக்கு ப்ராபெட் மெசேஜ் தெரியாது. ஆனா அதுக்கு முன்னதாகவே ப்ராபெட் நம்ம சொல்லிட்டாரு. அதனால அருமையான லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு நாள்ல தண்ணிக்குள்ள போய், லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ, ஹாலிவுட், கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கிறார். 1500 miles நீளமும் 300 miles அகலம் உள்ளன. ஒரு பெரிய பரப்பளவு அமெரிக்காவுடைய இன்கமே அங்கதான் இருக்குது. அதனால அது 40 miles அளவுல தலையில்லாத தண்ணிக்குள்ள போகும்பொழுது உலகமெங்கிலும் ஒரு ஷேக்கிங் ஏற்படும். அப்போது அது என்ன அடையாளம்னா கிரேஸ் பீரியட் முடிஞ்சு விட்டது. மகா உபத்திர காலம் வரப்போகிறது. கடைசி அடையாளமாக நம்ம அதை காண்கிறோம். அந்த கிரேஸ் பீரியட் நிற்பது நம்ம கிரேஸ் பீரியட்ல இருக்கிறோம். கமிங் ஆஃப் த சன் ஆஃப் மேன். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் 4 வார்த்தையை அந்த பட்டணம் புறக்கணித்தனாலே கலிபோர்னியால பிரதமர் அதிகமான மெசேஜ் கொடுத்தார். கப்பமேகமானது அது புறக்கணித்தனால தண்ணிக்குள்ள மத்திய தரை கடலுக்குள்ள இருக்கிறது. அதே போல ப்ராபெட் மெசேஜ் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல், சான் பிரான்சிகோ, இதோ அது வந்து உலகத்திலே அதிக பாவம் இருக்கிற இடம் சான் பிரான்சிகோ. அதனால அது ரிச்சஸ்ட் பிளேஸ். அது அதிக பாவம் இருக்கிறது. அது ஆண்டவர் தண்ணீருக்குள்ள மூழ்கடிக்கும் பொழுது கிரேஸ் பீரியட் முடிஞ்சு விட்டது. நமக்கு ராச்சர் உடனடியாக வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பேர் ஏற்கனவே அழைக்கப்பட்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 7:4 வாசிக்கலாம். ஆதியாகமம் 7:4.
இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகரகம் பண்ணுவேன் என்றான்.
மே மாசம் 10 மனுஷன் விழுந்து போன பின்பு 1656 ஆடம் ஆதாம் ஏதேனும் விட்டு துரத்தப்பட்ட பின்பு 1656 மே மாசம் 10 வேலைக்குள்ள போனாங்க. இது ஆண்டவர் சொன்னார் இன்னும் 7 நாள் இருக்கிறது. அப்பொழுது ஜலப்பள்ளம் வரைஞ்சினார். அங்கே 7 days இருக்குன்னு சொன்னார். வந்தால் ஏனோ கூட குமாரன் மெத்துசலா. மெத்துசலா என்றால் இது என்றால் ஜலப்பள்ளத்தை கொண்டு வருகிறேன் என்று அர்த்தம். பிங் ஃபோர்த் ஃபிளட். இத ஜலப்பள்ளத்தை கொண்டு வருது. அதனால அவன் மறிக்கும் பொழுது ஜலப்பள்ளம் வரும். நோவா வந்து மெத்துசலா மறிப்பார் பார்க்கும்போது இவனுக்கு கரெக்டா ஆகப்படுது 600 வயசு. அதனால மெத்துசலா மறித்து விட்டான். இப்பொழுது ஜலப்பள்ளம் வர வேண்டிய நேரம். கத்தர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? நீ பாளைக்குள்ள பிரவேசி. இனி 7 நாள் இருக்கிறது. பாருங்க ஆண்டவர் 7 நாள் இருக்குன்னு கரெக்டா சொல்றாரு. அதான் நோவாவும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ள இருக்கிறாங்க. 7 நாள் இருக்கிறாங்க. 7வது நாளில் என்ன செய்யறாங்க? அங்கே ஜலப்பள்ளம் வந்தது. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. உலகமே தண்ணீர்ல அழிஞ்சு போச்சு. இதோ அந்த பேழை இன்னும் அரராத் மலையில இருக்குது. அது உண்மையா நடந்த சம்பவம். இப்பொழுது ஆண்டவர் ஃபயர்ல இந்த உலகம் முழுசு அழிக்க போகிறார். அப்பொழுது என்ன தண்ணி ஜலப்பள்ளம் வரதுக்கு முன்னதாக அவன் பேழைக்குள்ள இருந்தான், பாதுகாப்பான இடத்துல இருந்தான். நம்ம இன்னைக்கு கிறிஸ்துக்குள் வார்த்தைக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாதுகாப்பான இடத்துல உலகத்துல பாதுகாப்பான இடம் மேல இருக்குது. நம்ம வந்து மத்தியானத்துல இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் தான் உலகத்தை அழிப்பார். அவன் அந்த பாலைக்குள்ள வந்தான். உலகத்தில் கூட வாழ முடியாத சூழ்நிலை. ஐஎஸ் தீவிரவாதிகள் இதை ஈராக்கில் மாசூல் நகரத்தை இடிச்சு அவங்க எல்லாம் போட்டுட்டாங்க. எல்லாம் இடிபாடுகளா இருக்கு. இதை அகதிகளாக என்ன செய்யறாங்க, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்றாங்க. பரவழியில படகு கவிழ்ந்து அங்க எல்லாம் நூற்றுக்கணக்காக சாகுறாங்க. தீவிரவாதிகள் வந்து தாலிபான் தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானை கொடுத்து விட்டாங்க. இப்படி என்ன செய்யறால் வெள்ளம் வந்து வங்காள தேசமானது தண்ணீர் மூணுல ஒரு பாகம் இப்பொழுது மூழ்கி இருக்கிறது. சீனா நமக்கு வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது. உலகத்தில் யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுகிறோம். அந்த பொலிட்டிக்கல் வந்து அரசாங்கமானது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இது விதமான ஒரு சூழலை பார்க்கணும். தொத்து வியாதிகளை வந்து சயின்டிஸ்டே பரப்பி விடுறாங்க. உலகமெங்கும் பலவிதமான வியாதிகள் பலவிதமான போராட்டங்கள் இருக்கும் பொழுது மனுஷன் உலகம் உலகத்தில் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் பொழுது இதை இன்னும் அந்த சிவியரா மாறும் பொழுது ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பான எடுத்துக்கொண்டு இனி இந்த உலகத்தில் வாழ முடியாது, இன்னொரு சந்ததி வாழ முடியாதுன்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை மேலே கொண்டு போய் உலகத்தை அக்கினியால சுட்டறி. நார்த்கொரியா வந்து பாம்பு வச்சிருக்கிறது, அமெரிக்காவே சேலஞ்ச் பண்ணுகிறது. ரஷ்யா வந்து அமெரிக்காவை முற்றிலும் அழிச்சு போடும், வாடிகன் பட்டணத்தை அழிச்சு போடும், பின்பு உலகமெல்லாம் அழிஞ்சு போடுவோம். நமக்கு எல்லாமே இருக்கிறது. உலக அழிவுக்கு தப்பித்துக்கிறதுக்கு எப்படி ஒரே வழி வார்த்தையில வருகிறது. ஹலலுயா. நம்மளாண்ட ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் தான் உலகத்தை அழிப்பார். அவருடைய மனைவி பிள்ளைகளை மேல கொண்டு போயிட்டுதான் அவர் அழிப்பார். நம்ம அவருடைய பிரைடா இருக்கிறோம், நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமே. அதனால பாருங்க, அந்த நேரம் நெருங்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் 7 days தான் இருக்குங்கிறார். அதே போல நோவா வந்து 120 வருஷம் பிரசங்கம் பண்ணும்போது அந்த நாள் என்னைக்குன்னு தெரியாது, அந்த நேரம் என்னைக்குன்னு தெரியாது. ஆனா அது நெருங்கும் பொழுது ஏதோ வந்து அவன் மெத்துசுலாவை பார்க்கிறான். மெத்துசுலா வந்து பேர் வந்துவிட்டது. அதே போல இன்னைக்கு லவோதிக சபை முடிஞ்சு விட்டது, எக்ஸாக்டா நிறைவேறிட்டு. இப்ப நம்ம சேனல் சர்ச்சேஜிலுக்கு ஒருத்தருக்கு மறைச்சு போயிட்டாரு. அவன் மெத்துசுலாவை பார்க்கிறான், நம்ம பெரிய பெல்லாம பார்க்கிறோம், அவன் மறிச்சு போயிட்டாரு. இப்போது எச்சாரல் சர்ச்சேஜில் இருக்கிறோம். முத்திரை திறக்கப்பட்டாச்சு, எக்கால ஊதியாட்டு, கோபாலகிருஷ்ணன் ஊற்றப்படுகிறது, எல்லாமே எக்ஸாக்டா நிறைவேறி இருக்கிறது. இப்போது நேரம் நெருங்கி கொண்டு ஆண்டோட நேரம் வரும்பொழுது 7 நாளைக்கு முன்னால ஆண்டோர் நவா வெளிப்படுத்தினார்னா நமக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை விசுவாசிக்கும் நவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படுற காலத்திலும் நடக்கும். ஆமே. நம்ம மகளிர் மரியால் போல பிரைடா இருப்போம். அந்த நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தான் பேலஸுக்கு நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவ சகோதர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம வந்து எங்க நம்ம ஐடென்டிஃபை ஆகிறோம்? நம்ம எல்லாரும் மேரிய மேக்டலினோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஐடென்டிஃபை பண்ணாதவங்க இப்பொழுது நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ளுவா. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உலகத்தின் மக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த மெசேஜுக்கு உள்ள இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஜெயம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் குட். இயேசு ஒருவரே நல்லவர். அவருடைய அதே தேவன். அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாம இல்லை. உலகத்தில் இருக்கும் பொழுது மனுஷகுமாரனுடைய ஊழியம் அப்பொழுது வந்தது. 2 people அங்க வந்தாங்க. ஒருவன் பாத்திரமாக இல்லை. அவன் இயேசு கிறிஸ்து காலத்திலே அவன் பாதாளத்துக்கு போய்விட்டான். இன்னொரு சகோதரி மகளிரா மாறி அவள் லைஃப் சேஞ்ச் ஆகிவிட்டது. அவள் வீட்டில் இருந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தாள், சந்தோஷப்பட்டாள். அவள் வந்து she had the message of resurrection. நம்ம இன்னைக்கு வார்த்தையிலே கிறிஸ்துவை நம்ம கண்டிருக்கிறோம். ஜீசஸ் இஸ் ரெசரக்டட் ஃப்ரம் த வேர்ட். வார்த்தையிலிருந்து அவர் வீட்டில் இருந்து வந்திருக்கிறார். We have the message of resurrection and rapture. நமக்கு அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். இன்னும் 7 நாள் தான் இருக்கு. அந்த நேரம் நெருங்கும் பொழுது நம்முடைய பிரைடுக்கு அவர் சொல்லுவார். இப்பொழுது சொல்ல மாட்டார், அப்பொழுது சொல்லுவார். தீர்க்க தரிசி மறித்து போய்விட்டார். இப்ப நமக்கு எட்டானல் சர்ச்சேஜில் இருக்கிறோம். நம்முடைய பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம we are clothed by our theophany. நம்ம இன்னைக்கு கிளாத் பண்ணிக்கிறோம் பை த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையினாலே நம்முடைய சோல் அங்கே போர்த்திக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தையும் இயேசுவை சந்திக்க முடியும். அதாவது நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், எப்படி நாங்கள் உங்களை சந்திக்க முடியும்? ஆனா அவங்க நல்ல கிளாத் இருந்தா, அவங்க மகிழ்வின் வசத்தை உடையலா இருந்தாலும் எந்த நேரத்தையும் இயேசுவை சந்திக்க முடியும். We are clothed by the word of God. நமக்கு நம்ம தியோபனியோட லிங்க் இருக்கிறது, நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி அங்க காத்திருக்கிறது. தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு நமக்கு பல்லவத்தில் உண்டாயிருக்கிறது. இது நெகட்டிவ், அது பாசிட்டிவ். ஒரு நாள் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் யுனைட் ஆகும் பொழுது இயேசுவை நம்ம ஆகாயத்திலே சந்திப்போம். அது வரதுக்கு சில நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடும். நம்ம அதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம். நோவா காத்துக்கொண்டிருந்தான், அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எலிஜா காத்துக்கொண்டிருந்தான், ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அதே கத்த மாறாதவராயிருக்கிறார். நல்லது எல்லாரும் கத்துனா ஜெபிக்கலாம், எல்லாரும் கத்துனா ஜெபிக்கலாம். இயேசுவே, நானும் நேசிக்க கருதத்தார், உண்மை நாங்கள் பின்பற்ற எனக்கு உதவி செய்யும். இன்னும் உங்களுடைய அன்பை ஊற்று, உங்களுடைய வெளிச்சம் எனக்குள்ள பிரகாசிக்கட்டும். உங்களுடைய ஜீவனை எனக்கு அதிகமாகத்தார். நானும் நேசிக்க எனக்கு உதவி செய்ய மாட்டவரே. கத்தாவே இறங்கும். நான் அந்த ஐஸ்வர்யான் போல வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, இதை கிருபையினால வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் அதை பிரயோஜனப்படுத்த எனக்கு கிருப தாரும் ஆண்டவரே. இயேசுவே எனக்கு இறங்கு. நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம அந்த ஆத்மா ரசிக்கப்படும் பொழுது ஆத்மா வாழ்கிறது போல எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாங்க. வியாதி ஆண்டவர் சுகமாக்கிறார். இந்த வார்த்தை உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த வியாதிகள் நீங்கிறது. இதோ நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டம் சாத்தானுடைய கிரியைகளை நம்மளை விட்டு நீக்கி போடுகிறார். சொல்ல முடியாதும் இத மகிமையால் நிறைந்த சந்தோஷத்தை தருகிறார். அன்ஸ்பீக்கபிள் ஜாய், அந்த அன்ஸ்பீக்கபிள் சொல்லி முடியாத சந்தோஷத்தை இயேசு நமக்கு தருகிறார். அதனால நம்ம எல்லாருக்கும் சனத்தனக்கு அந்த மகிழனா மரியாதை லைஃப் வந்து ஆசீர்வாதமா இருந்தது. அவள் சந்தோஷப்பட்டாள். அங்கே வந்து ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டான். எப்படி ரெண்டு பேர் லைஃப் கான்ட்ராஸ்ட் ஆகும். ரெண்டு பேருமே யங் பீப்புள் தான். நாம பிரைடு கடையாளமா இருக்காது, நாம அந்த பிரைடா இருக்கும். நம்ம தம்முடைய ரகசியத்தை அவர் மனவாட்டிக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்கு விஸ்பேரி நபர் யூஎஸ். அவர் ரகசியத்தை நமக்கு மாத்திரம் சொல்லுகிறார். இயேசு எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், நம்மை எதிராக நேசிக்கிறார். நல்ல கத்திரிக்கிற நம்ம சோத்திரங்களை நான் எடுப்போம். ஹாலேலூயா, பிரைஸ் லார்ட், இயேசுவே மெய்சூர். Thank you, Jesus. Hallelujah. I love you. I love you. Because He first loved me and purchased my salvation on Calvary. நான் இயேசுவை நேசிக்கிறேன். மரியாள் இயேசுவை பின்பற்றினாள். இயேசு மரணத்தை பார்த்தாள், ஈத்தோர்களை பார்த்தாள். இயேசுவை அவன் நேசித்தாள். அதே போல நான் இயேசுவை நேசிக்கிறேன். முந்தி அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். என்னிடத்தில் பிசாசனுடைய கிரிகள் எல்லாத்தையும் அங்கே துரத்தி விட்டார். என்னுடைய ஹார்ட்ல வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த சந்தோஷம் எனக்குள்ளே வந்திருக்கிறது. அதனால நான் இயேசுவை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன். என் ரட்சிப்பை சம்பாதித்தார், என் மீட்பை சம்பாதித்தார். முந்தி அவர் என்னிடத்தில் அன்பு கொடுத்தார். மகளான மரியாதை நம்ம எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறோம். இதை அப்படி நேசித்தால் இந்த பாட்டை நம்ம வாயினால அறிக்கை செய்வோம். இதை மனங்கள் படிக்கிட்டு நம்ம அறிக்கை செய்யல. யார் யார் மனங்கள் படிய முடியுமோ இந்த பாடலை பாடும்பொழுது நம்ம டெடிகேட் பண்ணுவோம். நான் இயேசுவை நேசிக்கிறேன். அவர் முந்தி என்னிடத்தில் அன்பு கொடுத்தார். He died for my sins. நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மை கருத்து உணர்ந்தவர்களாக நாம் பாட்டை நம்ம ஆவியோடு கருத்தோடு பாடலாம். I love you. நேசிக்கிறேன், நே இயேசுவை நாங்களுமே நேசிக்கிறோம், நாங்களுமே நேசிக்கிறோம். ஏனென்றால் கல்வாரியில் அந்த ரட்சிப்பை சம்பாதித்து முந்தி நீர் எங்களுக்கு அன்பு எங்களை உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் உண்மை ஃபாலோ பண்ணுகிறோம். நீர் எங்களை ஒரு நாளிலே சந்தித்து எங்களுக்குள்ள அசுத்தாதிகள் எல்லாம் வெளியே போய்விட்டது. நாங்கள் உண்மையை ஃபாலோ பண்ணுகிறோம். வெளிச்சம் எங்களுடைய ஹார்ட்ல பிரவேசித்திருக்கும். உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. உங்களுடைய அன்பு எங்களுடைய உதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் உலகத்தை நேசிக்காதபடி உண்மை நேசிக்கிறோம், வார்த்தையை நேசிக்கிறோம், வார்த்தையை பின்பற்றோம். நாங்கள் சேனல் சர்ச்சேஜில் வந்திருக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். வீட்டிலிருந்த இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியான பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் உங்களுக்கு அன்பின் அடிமை என்று நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நீ சகல சத்தியத்துக்குள் வழிநடத்திருக்கிறேன். உலகத்தில் வாழ முடியாத சூழ்நிலை வரும் பொழுது, உலகம் மிக மோசமாக போகும் பொழுது, இதோ பிசாசு அதிகமாக கிரியை செய்யும் பொழுது எங்களை மேல கொண்டு செல். அந்த நாளை எங்களுக்கு வெளிப்படுத்துவீர், அந்த நேரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். நோவாக்கு நீர் வெளிப்படுத்தினீர், எலஜாவுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். நாங்கள் இப்பொழுது அந்த பீரியட்ல இருக்கிறோம். அமைங்க இயேசுவே பார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னீரே. அமைங்க இயேசுவே வாரும் என்று நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம். நாங்கள் அந்த வஸ்திரத்தை தரித்திருந்தால் எப்பொழுதும் உங்களை சந்திக்க முடியும். நாங்கள் எங்களுடைய சோல் நேக்கடா இருந்தால் சந்திக்க முடியாது. எங்களுக்கு மெசேஜ் அதாவது வந்து எங்களுடைய சோல் போர்த்திக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தியாகம் இருக்கிறது. இதோ பலிபடத்தின் கீழே ஆத்மாக்களுக்கு அந்த தியாகம் இல்லை, இது ஐஸ்வர்யமானது அது இல்லை. சோல் வந்து நேக்கடா, நாங்கள் எங்களுடைய சோல் போர்த்திக்கப்பட்டிருக்க நாங்கள் உண்மை சந்திக்க முடியும், மகிமை அடைய முடியும் என்ற அந்த அசூரன்ஸ் எங்களுக்கு தந்திருப்பதற்காக சோற்று. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ அதிகமான கிருபை தரு. யாராயிலும் அந்த கிருபை வரவில்லை என்றால் இப்பொழுது நீர் கிராண்ட் பண்ணுவீராக. யாராயிலும் அந்த ஸ்டேஜ் வரவில்லை என்றால் அவங்களை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருவீராக. உண்மை நேசிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு நீர் கொண்டு வருவீராக. கிருபை நாளை நாங்கள் பிரயோஜனப்படுத்த உதவி காலமானது குறுகி இருக்கிறது. இதோ லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தண்ணிக்குள்ள போக வேண்டிய நேரத்தில் இருக்கும் பொழுது கிருபையின் காலம் முடிந்துவிடும். இப்பொழுது அந்த பிரியோடை நாங்கள் அந்த நேசிக்க பயன்படுத்த இன்றைக்கு காலையிலே மாலையில வந்திருக்கிற மாலை ஆராமிக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே அன்பினால் நிரப்பும், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். உங்களுடைய ஆதியை ஊற்றி உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. இந்த ராத்திரியில் இன்னொரு கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆராதிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் சுகதேனத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களை நீதாமே ஆண்டவரே நீதாமே இறங்கி சுகத்தை தருவீராக. சோற்ற வேற எந்த காரியங்களும் கிறிஸ்தீன் அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடி பாதுகாத்து அவர்களை நீரங்களை கண்ணி மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும். வழி நடத்தும் கத்ரா இயேசுக்கு சீனாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம். ஆமென். கத்தர் தான் எங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.